பூர்வீக மக்களும் தற்போது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் தமது ஈடுபாடுகளை ஆரம்பித்துள்ளார்கள். டிஜிட்டல் தொடர்பிலான வியாபாரங்கள் ஆஸ்திரேலியாவின் எந்த பாகத்தில் இருந்தும் செயல்படுத்தப்படக்கூடியது. அத்துடன் அவை நெகிழ்வுத்தன்மை, அதாவது பிளெக்சிபிலிட்டி உடையவை. ஆகையால் 100 மடங்கு பூர்வீக மக்களை உள்வாங்கக்கூடியது. பூர்வீக மக்கள் மீதுள்ள வேலைவாய்ப்பு இடைவெளியை இந்த டிஜிட்டல் வியாபாரம் குறைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டிஜிட்டல் தொழில்துறையில் மிக்கேலா ஜேட் ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரமாக திகழ்கிறார். பூர்வீக குடியினரான மிக்கேலா ஜேட் சுற்றுச்சூழல் உயிரியல் பின்னணி கொண்டவர். அத்துடன் கலாசாரச் சட்டம், ட்ரோன்ஸ் பாவனை, 4D மேப்பிங் மற்றும் பல டிஜிட்டல் தொழில்துறையில் அவரது வியாபார நிறுவனம் செயல்படுகிறது. இத்துறைகளில் கைதேர்ந்த மிக்கேலாவுக்கு ஆரம்பம் அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவரது பூர்வீக குடி பின்னணி, அது மட்டுமன்றி அவர் ஒரு பெண்ணாகவும் இருப்பதனால்.
That still happens now. Done a lot of investment rounds talking to people about investing in the company, and there seems to be a lot of dialogue about the fact that I'm an Indigenous woman and I have a tech startup in a remote area.
முதலீடு மற்றும் டிப்ளோமா இன் பிசினஸ் ஆகிய கற்கைகளை மிக்கேலா பயில்வதற்கு முடிவெடுத்தார். புதிதாக அவர் ஒரு வியாபாரத்தை 2013 ஆரம்பிக்க முனைந்த போது அரசு நிதியுதவி பெறுவதிலும் மிக கடினமான படிகளை அவர் சந்திக்க நேர்ந்தது. இதனால் அவர் வேறு நாடுகளில் உதவிகளை தேடினார்.
And I gathered together a list of 15 companies and I called every single one of them over a 2-day period, which was really terrifying. I was really lucky in the end that somebody said yes.
இப்படியான தொழில் முயற்சி பாதையில் மிக்கேலா மட்டுமின்றி வேறு பலரும் கஷ்டங்களை சந்தித்துள்ளார்கள். வியாபாரம் ஆரம்பிக்கும் பூர்வீக குடியினரில் 10-4 பேர் பெண்களாகவே இருப்பதாக UTS மற்றும் சார்ல்ஸ் ஸ்டுவர்ட் பல்கலைக்கழக சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன. மிக்கேலாவின் சமீபத்திய கண்டுபிடிப்பான ஸ்டோரி டெல்லிங் ஆப்ஸ் ஆனது பல கலாசார பின்னணி கொண்ட கதைகளை கூறும் விதமாக உள்ளது. டிஜிட்டல் சூழலில் கலாசார அறிவினை புகுத்தி அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்ததில் அப்பெண் பல சவால்களை சந்தித்துள்ளார்.
And that really raised questions to me about how we manage data, what kind of data we're creating, who owns the data, where does it live, how do people maintain ownership over that data in a community and custodial setting.
அவர் ஆரம்பத்தில் வெளிநாட்டு உதவிகளை பெற்ற காரணத்தினால் அவரது லாபத்தில் பெரும் பங்கு அந்த நாடுகளுக்கு செல்கிறது. தொலைதூர பூர்வீக மக்களின் சமூக, கலாச்சார மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்த எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. தொழில்துறைகளை ஆரம்பிப்பதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்ற பழைய நம்பிக்கைகள் தற்போது தகர்ந்து வருவதாக பெர்த் நகரில் உள்ள தொழிலதிபர் லெஸ்லி டெலாஃபோஸ் தெரிவித்துள்ளார்.
When I first started out, I didn't have a tertiary qualification, but getting into startups actually doesn't discriminate in terms of not having that piece of paper. The more and more actual people that it's actually adopting and leveraging technology actually supports social and economic activities as well.
சில நிறுவனங்களில், குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த பகுதிகளில் பூர்வீக குடியினரின் பிரவேசம் அதிகரித்துள்ளதாக லெஸ்லி மேலும் கூறுகிறார்.
The easiest way to screen people out is to see if they have a tertiary qualification. So there goes most of Aboriginal people straight away. The higher level of the recruiter, the more experienced the recruiter, the higher level of bias. So we removed that bias altogether by using blind hiring. So companies undertake an assessment or profiles of what they're looking for in the individual and their values. And we found a lot of Aboriginal people had the values of working with these organisations. But through removing that unconscious bias and enhancing that the blind hiring recruitment process, they naturally increased their Indigenous representation by 28%.
பூர்வீக குடியினரில் உள்ள 60% மூப்பத்தியாயின் வயதுக்கு கீழுள்ளவர்கள். தொழில்துறைகளை, அதுவும் குறிப்பாக டிஜிட்டல் தொழில்துறைகளில் மிக அதிகளவாக அவர்கள் ஈடுபட தொடங்குவதற்கான கூடிய வாய்ப்புகள் உள்ளதை சுட்டிக்காட்டுகிறார் லெஸ்லி.
A lot of us are actually digitally connected compared to the aging population, and within that we're starting to see a lot of indigenous startups that actually have a social focus. So it's creating that awareness within the community about the richness of Aboriginal culture and also supporting those strategies in terms of closing the gap.